அன்பின் உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்று உங்களுக்கான பகுதி ஆடு ஜீவிதத்தின் தொடர்ச்சி. தன்னந்தனியாக ஒரு வாழ்க்கையை எதிர்கொள்ள எனக்கு நானே வேலையில் பயிற்சி பெற, தனி ஒருவனாக ஒரு உயிர்கூட்டத்தையே சமாளிக்க, ஒற்றைக்கு ஒரு சூழ்நிலையோடு ஒத்துப்போக நான் கற்றுக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறேன். உடனே அது ஏதோ ஒரு அதிமுக்கியமான தீர்மானத்தின் ஒரு பகுதி என்று நினைத்து விடாதீர்கள். அப்படி இருப்பதை தவிர எனக்கு வேறு வழியே இல்லை. அதுதான் உண்மை. முதுகுடிய வேலை செய்தால்தான் நாக்கை நினைப்பதற்காவது ஒரு குவளை தண்ணீர் கிடைக்கும் என்ற சூழ்நிலையில், முதுகுடிய என்ன, மரணம் வரை கூட வேலை செய்ய மனிதன் தயாராகி விடுவான். பயங்கரன் இருக்கும்போது திரும்ப திரும்ப ஒரே வேலையைத்தான் செய்து கொண்டிருந்தேன். வேலையில் சவால் எதுவும் இல்லை. இப்போதோ எல்லா வேலைகளும் என் தலையில். ஆனாலும் சீக்கிரத்திலே அந்த வேலைகளை எல்லாம் செய்து படித்து விடலாம் என்று ஏதோ ஒரு தைரியம் மனதிற்குள். பால் கறப்பதற்கும் ஆடுகளை வெளியே கொண்டு போய் வருவதற்கும் மட்டும்தான் கொஞ்சம் பயிற்சி தேவை. மற்ற வேலைகளையெல்லாம் ஒரு குருடன் கூட செய்து முடித்து விடலாம். தேவையெல்லாம் கொஞ்சம் ஆரோக்கியம் மட்டுமே. இப்படித்தான் நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் நாட்கள் போக போக ஆடுகளின் வாழ்க்கை, ஆடுகளை வளர்க்கும் விதம், ஒட்டகங்களின் தினசரி பழக்க வழக்கங்கள் என்று படிப்பதற்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தன. சூழ்நிலைகள்தான் மனிதனை எதற்கும் தயாராக்கி விடுகிறதே. ஒரு நாள் வழக்கம் போல் ஆடுகளையும் கூட்டிக் கொண்டு வெளியே போக தயாராகி கொண்டிருந்தேன். நான் அங்கு போய் சேர்ந்து ஏகதேசம் ஒரு வாரம்தான் ஆகியிருக்கும். கூட்டத்தில் ஒரு கர்ப்பிணி ஆடும் இருந்தது. என்னுடைய சைனுவை போல நடக்க தொடங்கிய போதே அது பலவீனத்துடன் தள்ளாடி கொண்டிருந்தது. அதையும் வெளியில் கூட்டிக் கொண்டு போக வேண்டுமா என்று அருபாவுவிடம் போய் கேட்டேன். கொண்டு போ என்று அருபாபு தலையாட்டினான். பாதி தூரம்தான் போயிருப்போம். அதற்குள் அது வழியிலேயே படுத்துவிட்டது. நான் பதட்டத்துடன் அதன் பக்கத்திலே நின்றேன். சற்று நேரத்தில் அது தரையில் கிடந்து நெளிய தொடங்கியது. அப்போதுதான் எனக்கு புரிந்தது அது பிரசவ வழி என்று. அது எப்படியாவது மறுபடியும் மசராவுக்கு கொண்டு போய் விடலாம் என்று நினைத்து அதை என் இரண்டு கைகளாலும் வாரி எடுத்தேன். ஆனால் நான் சில அடிகள் எடுத்து வைப்பதற்குள்ளே அது மீண்டும் அந்த பாலைவன தரையில் விழுந்து விட்டது. இதற்கிடையே மற்ற ஆடுகளையெல்லாம் வெகு தூரத்திற்கு போய்விட்டிருந்தன. மட்டுமல்ல, அவை அங்கொன்றும் இங்கொன்றுமாக அலைந்து திரிய தொடங்கியிருந்தன. மந்தையாக போகும் வரைதான் கட்டுப்பாடெல்லாம். ஒரு ஆடு பிரிந்து விட்டால் போதும், பின்பு முடிந்தது கதை. அவற்றுக்கும் தன் பூர்வ ஜென்மம் வாசனை வந்துவிடும். பல்லாயிரம் ஆண்டுகளாக மனிதனின் வளர்ப்பு பிராணியாக வளம் வந்தாலும் வாய்ப்பு கிடைத்தால் பழைய காட்டு புத்திக்கே திரும்பி போய்விடும். ஒரே ஒரு வளர்ப்பு பிராணி கோளாடுகளும் மட்டுமே. அதனால் இவற்றை மந்தையிலிருந்து வெளியேறிவிடாமலும் வரிசையிலிருந்து பிரிந்து போய்விடாமலும் மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று பயங்கரன் எனக்கு முதல் நாளே எச்சரிக்கை செய்திருந்தான். இப்போதோ 50 ஆண்டுகளும் 50 வழிக்கு போயிருந்தன. ஒன்று வழியில் பிரசவத்திற்காக விழுந்து கிடக்கிறது. அப்போது நான் அனுபவித்த மனவேதனை. இப்போது என்ன செய்ய? பிரசவாட்டை அங்கேயே விட்டுவிட்டு மற்ற ஆடுகளின் பின்னால் போவதா? இல்லை, அவை எங்காவது போய் தொலையட்டும் என்று விட்டுவிட்டு பிரசவ வேதனையை துடித்துக் கொண்டிருக்கும் அந்த ஆட்டுக்கு துணையாக நிற்பதா? கடைசியில் 99 விட்டுவிட்டு ஒன்றை தேடி நடந்த இடையின் கதையை மனதிற்குள் நினைத்தபடியே நான் பிரசவக்காரியின் பக்கத்தில் நிற்க முடிவெடுத்தேன். ஆடு என்றில்லை, வேறு எந்த ஒரு விலங்கின் பிரசவத்தையுமே நான் பார்த்ததில்லை. அதன் ரீதிகளை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. அந்த நேரத்தில் ஒரு விலங்குக்கு எந்த விதமான உதவிகள் தேவைப்படும் என்று கூட எனக்கு தெரியாது. என்னுடைய வீட்டில் பசுவோ ஆடோ நாயோ பூனையோ எதுவுமே கிடையாது. பக்கத்து வீடுகளில் போய் அவற்றின் பிரசவத்தை பார்க்க போனதும் கிடையாது. அதனால் வெறும் ஒரு பார்வையாளனாக அதன் அவஸ்தையை பார்த்து கொண்டு நிற்பதை தவிர என்னால் வேறு எதுவும் செய்ய முடியவில்லை. சற்று நேரத்தில் அந்த ஆட்டின் தலை வெளியே வர ஆரம்பித்தது. நான் பயத்துடன் அதையே பார்த்து கொண்டிருந்தேன். வேதனையின் சர்வ நாளங்களையும் விழுங்கிக் கொண்டு அந்த குட்டி தாயாட்டின் வயிற்றிலிருந்து மெல்ல வழுக்கி வெளியே வந்து விழுந்தது. இப்போது கீழே விழுந்துவிடும் என்ற நிலை வந்தபோது நான் அனிச்சையாய் என் கைகளை நீட்டி அதன் தரையில் விழுந்து விடாமல் தாங்கி பிடித்தேன். ஆனாலும் அதன் உடலை சுற்றியிருந்த வலுவழுப்பால் என்னால் அதை வெகுநேரம் கையில் வைத்துக் கொண்டிருக்க முடியவில்லை. சற்று நேரத்தில் அது பழம் நழுவுவதைப் போல என் கையிலிருந்து நழுவி தரையில் விழுந்தது. சற்றென்று என் மனதில் ஒரு பழைய கை வைத்தியம் பளிச்சிட்டது. மாச்சு நீக்க வேண்டுமே. நான் அந்த ஆட்டுக்குட்டியின் உடம்பிலிருந்தும் முகத்திலிருந்தும் படர்ந்திருந்த மாசிகளை கைகளால் வலித்து துடைத்தேன். ஆனால் தாயாடோ என்னை விடவும் புத்திசாலியாக இருந்தது. அது ஒரு சில நிமிடங்களுக்குள் அந்த குட்டியின் உடல் முழுவதையும் தன் நாக்கால் நக்கி சுத்தப்படுத்தி விட்டது. இந்த ஆடுகள் தான் எத்தனை வேகமாக வளர்கின்றன. ஒரு சில நிமிடம் கூட கழித்திருக்காது, கால்களை பரப்பிக்கொண்டு மெதுவாக எழுந்திருக்க முயற்சித்த அந்த குட்டி ஆடு வெகு சீக்கிரத்திலே நிற்க பழகிவிட்டது. பின் அங்குமிங்குமாக தள்ளாடிக்கொண்டே அது மெதுவாக தன் அம்மாவின் மடியை தேடியது. அது ஒரு ஆண் ஆடு. அந்த கணத்தில் அதுவரை என்னை சுற்றியிருந்த மன இறுக்கங்கள் எல்லாம் அணை உடைத்த வெள்ளமாக வடிந்து போனது. ஒரு நொடிக்குள் என் மனம் என் ஊரை நோக்கி தாவியது. அதன் வேகத்தை வார்த்தைகளால் விவரிக்க இயலாது. அத்தனை நாட்களாக நான் மறந்து போயிருந்ததெல்லாம் என் மனதில் மீண்டும் ஆர்ப்பரித்து வந்தன. என்னுடைய சைனு கர்ப்பிணி, அவள் எந்த நிமிடமும் பிரசவ வழியால் துடிக்கலாம் என்ற நிலையில்தான் ஊரிலிருந்து நான் புறப்பட்டு வந்தேன். அதன்பின் அவளை பற்றி என்னால் எந்த தகவலையும் அறிந்து கொள்ள முடியவில்லை. இந்த சம்பவம் ஒருவேளை ஏதாவது ஒரு சுப சகுனமாக இருக்குமோ? இது அல்லாவே எனக்கு நேரடியாக தந்தது. எனது சைனு என் மனைவி பிரசவித்திருக்கிறாள், அதுவும் நான் விரும்பியபடியே ஒரு ஆண் மகனை. அந்த நம்பிக்கையில் நான் அப்போதுதான் பிறந்திருந்த அந்த ஆட்டுக்குட்டிக்கு ஒரு பெயர் வைத்தேன், நபீல். என் மகனுக்காக நான் பாதுகாத்து வைத்திருந்த பெயர் அது. என்னுடைய கையும் உடுப்பும் மாசையின் பிசுபிசுப்பால் நனைந்து போயிருந்தன. எங்கு போய் கழுவுவது? ஆடுகள் இல்லாமல் மசாலாவுக்குள் போனால் அர்பாவின் வசை நிச்சயம். என்ன செய்வது? நான் எதையுமே ஆலோசிக்கவில்லை. சற்றென்று என்னுடைய உடுப்பிலேயே அந்த அழுக்குகளை எல்லாம் துடைத்துக் கொண்டேன். அதன்பின் அம்மாவின் மடி தேடி அலைந்து கொண்டிருந்த அந்த அழகான குட்டியை என் கைகளில் வாரி எடுத்து அதற்கு ஒரு முத்தம் கொடுத்தேன். நபீல், நீ எனக்கு அல்லாஹ் தந்த ஒப்பற்ற பரிசு. என் செல்லமே, நீ சுகமாக வாழ வேண்டும். நான் நபீலை அவனுடைய அம்மாவின் அருகில் கொண்டு போனேன். பின் மெதுவாக அவன் முகத்தை பிடித்து தாயாட்டின் மடியில் கொண்டு போய் வைத்தேன். அப்போது எங்கிருந்தோ ஒரு வேகமாக உதை என் முதுகில் வந்து இறங்கியது. அதன் வேகம் தாங்காமல் நான் பொறிகளங்கி தலைகுப்புற மண்ணில் விழுந்தேன். பிறங்கையேற்று போன அந்த ஒரு சில கணங்களுக்கு பின் நான் மெதுவாக கண்களை திறந்தபோதுதான் தெரிந்தது, அது அர்பாவின் கை கால் என்று. கண்களில் கணல் வீச எதிரே அர்பாவும் நின்று கொண்டிருந்தான். அவன் தொலைவில் கை காட்டிக் கொண்டு ஏதோ அலறினான். அவன் காட்டிய திசையில் பார்த்தபோதுதான் தெரிந்தது, ஆடுகளெல்லாம் அங்கே சிதறிக் கொண்டு கிடந்தன. ஆடு பிரசவம், குட்டி, மாசி என்று என் வாய் ஏதேதோ குளறியது. ஆனால் அர்பாவோ அதையெல்லாம் கேட்கும் மனநிலையில் இல்லை. வேகமாக வந்த அர்பாபு தன் நபீலை அவன் தாய்மடியிலிருந்து வலுக்கட்டாயமாக பிடித்தெழுத்தான். அதன்பின் எனது பரிதாப பார்வையும் தாயாட்டின் வேதனை நிறைந்த கண்களையும் அலட்சியப்படுத்திவிட்டு நபீலை தன் தோளில் போட்டுக்கொண்டபடியே மசராவுக்கு நோக்கி நடந்தான். தாயாட்டை அங்கேயே விட்டுவிட்டு நான் சிதறிக் கிடந்த ஆடுகளை பொறுக்க ஓடினேன். பெரும்பாடுபட்டுதான் என்னால் அவற்றையெல்லாம் ஒன்று சேர்க்க முடிந்தது. நான் அவற்றுடன் மசராவுக்கு திரும்பிய போது நிராசையோடு அந்த தாயாடும் என்னை பின்தொடர்ந்தது. அன்று மசராவுக்குள் எனக்கு பெரிய விருந்து காத்திருந்தது. மாட்டை அடிப்பது போல் கைசலிக்கும் வரை என்னை அடித்து திருத்தான் அர்பாபு, கூடவே தாராளமாக ஏச்சும் பேச்சும். அன்றைய குற்றப்பத்திரிகையில் அர்பாபு எனக்கென நான்கு குற்றச்சாட்டுகளை பதிவு செய்திருந்தான். முதல் குற்றம், என் கையிலும் உடுப்பிலும் பட்டிருந்த மாசிக்கரையை ரத்தமும் கழுவ நான் தண்ணீர் எடுக்க முயற்சித்தேன். இரண்டாவது குற்றம், வெளியே கொண்டு போன ஆடுகளை கூட்டி வர தாமதமானது. மூன்றாவது, ஒரு ஆடு பிரசவிப்பதை பார்த்து கொண்டு நேரத்தை வீணடித்தது. அதற்கான தேவையே இல்லை. ஆட்டுக்கு நேரம் வரும்போது அது தானே பிரசவித்துக் கொள்ளும். அதற்கு மனிதனின் உதவி எதுவும் தேவையில்லை. நான்காவது குற்றம், அதுதான் மிகப்பெரிய குற்றம், பிறந்த குட்டியாட்டை அதன் அம்மாவிடம் பால் குடிக்க வைத்தது. இங்கே ஆட்டுக்குட்டிகளுக்கு கறந்த பாலைத்தான் கொடுப்பது வழக்கம் என்று எனக்கு தெரியும். அதற்காக அப்போதுதான் பிறந்து விழுந்த ஒரு பிஞ்சு குட்டிக்கு கூட நேரடியாக முளைப்பால் கொடுக்க கூடாது என்பதை நான் தெரிந்திருக்கவில்லை. ஏராளமான வசவுகள், உதை, சில பெல்டடிகள், காரி துப்பல்கள், மதிய பட்டினி, அத்தனை கஷ்டப்பட்டு ஒரு ஆட்டுக்கு பிரசவம் பார்த்ததற்காக எனக்கு கிடைத்த கூலி. ஆனாலும் எனக்கு அதில் துளியளவு கூட வருத்தமில்லை. இதற்கான பலனை அல்லாஹ் நிச்சயம் ஊரிலிருக்கும் என் சைனுவுக்கும் என் மகனுக்கும் கொடுத்திருப்பார் என்று நான் நம்பினேன். அப்படியே இல்லை என்றாலும் நான் அப்படியே இருப்பதாகவே நம்ப முயற்சித்தேன். இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை கூட என்னிடம் இல்லாவிட்டால் காத்துக்கொண்டிருங்கள். மீண்டும் ஆடு ஜீவிதத்தின் தொடர்ச்சி கேட்டு மகிழலாம். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு தோழி.